திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்த சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த போற்றி பகுருடை. உரை வழங்குபவர் நெல்லை சிவகாந்தி ஐயா அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
திருச்சிற்றம்பலம் போற்றியோ நமச்சிவாய, புயங்கனே மயங்குகின்றேன். போற்றியோ நமச்சிவாயா, புகலிடம் பெரிதொன்றுமில்லை. போற்றியோ நமச்சிவாய, புறமெனை போக்கல் கண்டாய். போற்றியோ நமச்சிவாய, செய்ய செய்ய போற்றி போற்றி. விரும்பு சிவப்பிரகாசம் தவப்பிரகாசமில வெய்யாங்களும் அடைய சிவப்பிரகாசத்தோடு அரும்பு பல நூல் அருளி செய்த அருள் குறவன் அண்ணல் உமாபதி சிவனை அஞ்சலித்து துதிப்பாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அகர மகாதேவ, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை, சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, உயிர்கள் அனைத்தும் உயிரல் வேண்டும் என்பதற்காக எட்டு ஞான சாஸ்திர நூலினை தந்ததோடு மட்டுமல்லாது திருமுறை கண்ட புராணம், ஷேக்கிடார் நாயனார் புராணம், திருப்பதிக்கோவை, திருப்பதிகக்கோவை, திருத்தொண்டர் புராண சாரம், கோயில் புராணம் போன்ற நல்ல ஞான நூல்களையும் தங்களுடைய கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளுடைய பொன்னார் திருவடியையும் அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, ஞான கருவூலத்திலே இருக்கின்ற நூல்கள் அனைத்தும் உண்மை சைவர்களுக்கு சென்று அடைதல் வேண்டும் என்ற பெருநோக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சைவம் ஓஆர்ஜி அமைப்பினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தன்னை இணைத்துக் கொண்டவர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் திருநெல்வேலி சிவகாந்தி ஆகிய என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சைவ பெரியோர்களே, நம்முடைய சமயத்திலே ஞான நூல்களை போதிப்பதற்கு முன்பாக நீதி நூல்களை கற்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. ஒரு நிலத்திலே விதை விதைப்பதற்கு முன்பாக அந்த நிலத்தை பண்படுத்தி பக்குவப்படுத்துதல் வேண்டும். இதே போன்று ஞான செய்திகளை சொல்வதற்கு முன்பாக நல்ல ஒழுக்கங்களையும் நீதிகளையும் அங்கே போதிப்பார்கள். ஆகையினாலேதான் திருமூல தேவ நாயனார் தன்னுடைய உபதேசத்தை தொடங்குவதற்கு முன்பாக அங்கே சில நீதிகளை சொல்லிவிட்டுத்தான் நூலுக்குள்ளே சொல்லுகிறார். அந்த வகையிலே ஒரு சைவன் என சொல்லக்கூடியவன் கண்டிப்பாக திருக்குறளை படித்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குறளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அருமையான ஒரு செய்தி, நன்றி மறப்பது நன்றன்று. கைமாறு வேண்டா கடப்பாடோடு வலிய வந்து இது தேவை என்பதை அறிந்து உதவுகின்ற ஒரு மாண்பு அது இறைவன் ஒருவனுக்கே உண்டும். அப்படி அவன் செய்கின்ற உபகாரங்களை எல்லாம் நமக்கு எடுத்து தொகுத்தும் பகுத்தும் கொடுப்பதுதான் தோத்திரங்களும் சாத்திரங்களும். சிவபெருமானுக்கு மூன்று திருக்கண்களாக மூன்று புராணங்களை சொல்வது உண்டு. திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், பெரிய புராணம் என்று. சைவர்களாகிய நமக்கு இரண்டு கண்கள் என சொல்லக்கூடியது தோத்திரமும் சாத்திரமும். இந்த தோத்திரம் சாத்திரம் என சொல்லக்கூடிய இரண்டுமே நமக்கு கண்களாக அங்கே பயன்படுகிறது. கண் இரண்டாக இருந்தாலும் அது ஒரே பொருளினை சரியாக காட்டுவதைப் போல தோத்திரம் சாத்திரம் இரண்டுமே ஒரே பொருளைத்தான் ஒன்றுக்கு ஒன்று முரண்படாது சொல்லுகிறது. ஐந்து மூன்றும் எட்டு என்று கணக்காசிரியரும் கூறுவார். ஐந்து மூன்றும் எட்டும் என்று தமிழாசிரியரும் அப்படித்தான் சொல்லுவார். ஆசிரியர்களால் வேறுபாடே அன்றி அந்த கூற்று வேறுபடுவது இல்லை, மாறுபடுவது இல்லை. இதே போன்றுதான் தோத்திரமும் சாத்திரமும் ஒன்றுக்கொன்றும் முரண்படாது ஒரே செய்தியைத்தான் அங்கே அழகாக சொல்லுகிறது. போற்றி திருவகவரிலே சொல்லப்படுகின்ற செய்தி அனைத்தும் நம்முடைய போற்றி பகருடையிலும் அப்படியே அமைந்திருக்கிறது. போற்றி பகருடையிலே கருவிலே இருக்கின்ற உயிர்களுக்கு இறைவனானவன் எப்படியெல்லாம் அருள் பாலிக்கிறான் என்று இங்கே கூறுவதை போல மணிவாசக பெருந்தகை திருவாசகத்திலே போற்றி திருவகவரிலும் குறிப்பிட்டு காட்டுகிறார். அந்த திருவாசகத்திலே வருகின்ற போற்றி திருவகவருக்கு சகத்தின் உற்பத்தி என்று இருக்கும். உலகில் உயிர்கள் உடம்போடு கூடி தோன்றும் முறைமை கூறப்படுதலில் அது சகத்தின் உற்பத்தி எனப்படுகிறது. அந்த திருவகவரிலே 13வது வரியிலே இருந்து இறைவன் எப்படியெல்லாம் நம்மை காப்பாற்றுகிறான் என்று அந்த செய்தி அப்படியே சொல்லப்படுகிறது. இந்த செய்திதான் போற்றி பகருடையிலும் வருகிறது. திருவாசகத்திலே வருகின்ற போற்றி திருவகவிலே உள்ள அந்த செய்தியை 13வது வரியிலிருந்து பார்த்தால், மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவின் பிழைத்தும், தந்தையினுடைய பனித்துளி உள்நுளியிலே இருக்கின்ற பனித்துளி போன்ற அளவுள்ள ஒரு சிறு நீர்த்திவலை தாயின் வயிற்றுக்குள் சென்றவுடன் ஈனமில் கிருமி செருவில் விளைத்தும், அதை கண்டவுடன் தனக்கு உணவு கிடைத்தது என்று இந்த வயிற்றுக்குள் கிடைக்கின்ற புழுக்களெல்லாம் சென்று அதை தின்னத் தொடங்குகின்ற போது அதிலிருந்து காத்தும், அந்த வயிற்றுக்குள் இருக்கின்ற அக்னி அந்த உயிரிலே இருக்கின்ற அந்த நீரிலே இருக்கின்ற உயிரை அது கொல்வதற்கு முயலும், அதிலிருந்தும் பிழைத்தும், ஒருமதி தான்றியின் இருமையின் பிழைத்தும், அந்த 15 நாள் கழித்து லேசாக ஜலமாகி ஒரு மாத காலத்திற்குள்ளே தான்றிக்காயின் அளவு வந்துவிடுவான். இந்த தான்றிக்காயின் அளவு வரணும். அந்த தான்றிக்காயின் அளவு வந்த உடனே அந்த சுக்கிரமானது லேசாக இறுகி எப்படி கத்திரிக்காயிலே மேலே ஒரு தோல் இருப்பதை போல அந்த விந்துவானது இறுகி மேலே ஒரு சிறு உரை ஒரு மெல்லிய தோலால் அது மூடி பாதுகாக்கும். அப்படியே அந்த தோலால் மெல்லிய தோலால் மூடி பாதுகாக்கவில்லை என சொன்னால் தாய்க்கு மயக்கத்தையும் வாந்தியையும் கொடுத்து நோய்க்கு ஆளாக்கி அந்த கருவானது சிதைவதற்கு வாய்ப்பு உண்டு. எனவே ஒருமதி தான்றியின் இருமையின் பிழைத்தும், இருமதி விளைவில் ஒருமையில் பிழைத்தும், அந்த ஆண் கரு பெண் கரு என சொல்லக்கூடிய சுக்கிரம் சிரோணிதம் என சொல்லக்கூடியது இரண்டுமே சேராதபடியும் சமயத்திலே உடல் கூறு அமைந்து விடும். அப்படி சுக்கிரமும் சிரோதமும் சேராத பொழுது அந்த கரிச்சிதவி ஏற்பட்டு விடும். அதிலிருந்தும் காத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், 3 மாதம் கழித்த பின்பு மாதா மாதம் தாய்க்கு ஏற்படக்கூடிய வரக்கூடிய மதநீர் கழிய அது கழியாமல் நிற்கின்ற பொழுது கருப்பையிலே சென்று தாக்கி அந்த உற்பத்தி ஆகின்ற சிசுவினை அழித்துவிடக்கூடும். அதைத்தான் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும், அங்கே 4 மாதத்தில் மதநீர் நிரம்பி கருப்பை அப்படியே இருண்டுவிடும். அந்த இருளிலே அந்த குழந்தை தப்புதல் வேண்டும். 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், அந்த இருளானது 5வது திங்களிலே மிகுமையாக கடினமடைந்து அந்தகாரமாக இருக்கும். அதில் குழந்தை கிடக்கும். எப்பமே இருள் என்பது உயிர்களுக்கு ஆகாது. சூரிய ஒளி படா ஊரில் மருத்துவ நடமாட்டம் அதிகம் இருக்கும் என்பது ஒரு ஆங்கில பழமொழி. எனவே ஒளியே இல்லாத பொழுது அந்த கருவானது வளர்வதற்கு சற்று சிரமம் ஏற்படும், அழியவும் கூடும். அதிலும் பாதுகாத்து ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஆறாவது மாற்றத்திலே தாயினுடைய வயிறு எல்லோருக்கும் தெரிந்து இவள் சூழ் கொண்டாள் என்று அறிவர். குடும்பத்திலும் சரி அக்கம் பக்கத்திலும் சரி பொறாமை குணம் பிடித்தவர்களும் பேராசை உடையவர்களும் அவள் மேல் பகைமை கொண்டவர்களும் அலர் செய்வார்கள். இந்த ஆறாவது திங்களிலே எல்லாம் பார்த்தவுடன் அந்த குழந்தைக்கு ஊர் செய்ய முற்படுவர். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், இந்த பூமிக்கு கங்கையை கொண்டு வந்த பகீரதனுடைய தந்தையார் தந்தையார் சகரன், அந்த சகரன் என்பவனுடைய மனைவி கரு கொண்ட பொழுது இரண்டாவது மனைவியானவள் அந்த கரு கலைய விஷத்தை கொடுத்தான். அந்த கரு கலந்தும் விஷத்தை கொடுக்காத காரணத்தில் விஷத்தை அந்த விஷத்தால் அழியாத உயிரோடு பிறந்தான். ஆகையினாலே தான் அவருக்கு சகரன் என்று பெயர். எனவே சகரன் என்ற அவர் பெயர் எதை காட்டுகிறது? சூர்கொண்டதை கொண்டு பொறாமை உள்ளவர்கள் அழிக்க முற்படுவர். அப்பொழுது மனத்தால் அப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும் என்று தூற்றுவர். அதான் ஆறு திங்களில் ஊரலன் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ்பூவி பிழைத்தும் ஏழாவது மாதம் கருப்பை அங்கே சரிய தொடங்குகின்ற பொழுது அந்த கருப்பை மெலிவாக உள்ளவர்களுக்கு கரிச்சிதவி ஏற்பட்டு விடும். எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் எட்டாவது மாதத்திலே தாயினுடைய மலக்குடல் ஒரு பக்கம் விரிய அந்த தாயினுடைய கருவினுடைய பக்கமும் அங்கே விரிய குழந்தை வளர வளர விரிய இரண்டும் நெருங்கி தாய்க்கு மலக்கட்டு ஏற்படும். அப்பொழுது மலக்கட்டின் காரணத்தினால் குழந்தை நெரிக்கப்படும். மலக்கட்டின் காரணத்தினால் தாய் முக்குகின்ற பொழுது அதனால் குழந்தை நெறிபட்டு அந்த குழந்தைக்கு மூச்சு நின்று போகவும் வாய்ப்பு உண்டு. அதான் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்து ஒன்பதில் தரும் துன்பமும் பிழைத்து ஒன்பதாவது மாதம் அந்த குழந்தையானது ஒரு வளர்ச்சியினை பெற்று அந்த அசையத் தொடங்குகின்ற பொழுது குழந்தை நிலை மாறிவிடக்கூடாது. எனவே அந்த ஒன்பதாம் மாதம் கருப்பையிலிருந்து வெளிப்பட அசைந்து கொடுக்கின்ற அந்த கட்டத்தில் பிழைத்து ஒன்பதில் தரும் துன்பமும் பிழைத்து தக்க தசமதி, அதாவது இத்தனை துன்பங்களிலிருந்து பிழைத்த அந்த குழந்தை நன்றாக பக்குவப்பட்டு பத்தாவது மாதத்திலே தாயோடு தான்படும் துக்க சாகரத்துடை பிழைத்தும் அந்த குழந்தை வயிற்றிலிருந்து வெளிப்படுகின்ற பொழுது அந்த தாய் படுகின்ற துன்பமும் அந்த குழந்தை படுகின்ற துன்பமும் அதிலிருந்தும் பிழைத்து சொல்லிட்டு வர்றார். ஒரு பிரசவம் என்பது ஒரு குழந்தை பேறு என்பது எவ்வளவு ஒரு கொடிய துன்பம் என்பது நம்முடைய ஞான நூல் என்ன சொல்லுகிறது? அது பெற்றவனுக்குத்தான் தெரியும். தாய்மான சுவாமிகள் இது அழகாக சொல்லி காட்டுகிறார். பெற்றவர்க்கே தெரியும் அந்த வருத்தம், பிள்ளை பெறாத பேரை அறிவாளோ. அழகாக தாய்மான சுவாமி சொல்லி காட்டுறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையெல்லாம் நம்முடைய பெருமானவர் உயிராகி நம்மை அப்படியே காத்து கொண்டு வருகிறார். அதிலும் இறைவன் கொடுத்த ஒரு கொடை அந்த தாயானவள் எதையுமே ஏன் இது குழந்தைக்கு கேடு வந்து விடுமோ என அஞ்சி அஞ்சி உண்பாள். ஆனால் சில பதார்த்தங்களை எடுத்து சிறிது மட்டும் சுவைத்து சுவைத்து வைப்பாள். எல்லா பதார்த்தையும் கேட்பாள், ஆனால் சிறிது மட்டும் சுவைப்பாள். அப்ப தாய்க்கு அந்த உணவிலே இனிப்பு சேர்ந்திருந்த உணவு விரும்புகின்ற பொழுது அந்த வளர்கின்ற குழந்தை கருவில் வளர்கின்ற குழந்தைக்கு உடல் புஷ்டி ஏற்படுகிறது. அந்த தாயான ஒரு புளிப்பு சுவையினை ஏற்று உண்ணுகின்ற பொழுது அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கு சற்று மூளை நன்றாக வளர்ச்சி அடைகிறது. ஊர்ப்பு பொருளினை அது உண்ண விரும்பி உண்ணுகின்ற பொழுது அந்த கருவில் இருக்கிற குழந்தைக்கு எலும்பு பலம் பெறுகிறது. விரும்பி உண்ணுகின்ற பொழுது அந்த குழந்தையின் உடைவிலே தேவையான ஒரு கொழுப்பு சத்து ஏற்படுகிறது. உண்ணுகின்ற பொழுது அந்த கருவில் இருக்கிற குழந்தை சற்று வலிமை பெறுகிறது. அந்த குழந்தையினுடைய குறி தூய்மை பெற்று நன்றாக இப்படி அந்த உடம்பிலே இருக்கின்ற குழந்தையின் உடம்பிலே இருக்கின்ற எல்லாமே நல்ல வலிமை பெறுவதற்காக அங்கே ஒவ்வொரு இன ஒவ்வொரு வகையான ஒரு சுவையையும் அந்த விருப்பத்தை ஊட்டுகிறார். இவை எல்லாம் தாயானவள் ஊற்ற காலத்திலே மாங்காயை விரும்பி உண்ணுகிறாள். மா என்பது உயர் எந்த ஒரு மருத்துவ குணமும் இல்லாத எல்லா பொருள்களையும் இல்லாத ஒரு தனி மருத்துவ குணம் மாங்காய்க்கு உண்டு. ஒரு தனி மருத்துவ குணம் என்னவென்றால் அந்த மாங்காயை தொலியோடு வைத்து தின்னுகின்ற பொழுது பையானது நன்றாக வளர்ச்சி கொடுத்து விரிந்து கொடுக்கும். ஆக இப்படியெல்லாம் இறைவனானவர் அங்கே உயிர்களுக்கு அருள்வாளித்துக் கொண்டே வருகிறார். அப்படி அருள்வாழ்த்து கொண்டு வந்த அந்த இறைவனானவர் பிறந்த பின்பு பால பருவத்திலேயும் அந்த குழந்தைக்கு அருள் புரிகிறார். அப்படி பால பருவத்திலே பிறந்து வளர்ந்து வருகின்ற பொழுது அவன் வளர்கின்ற நாளிலே பசியின் காரணத்தினால் தன் தேவையின் காரணத்தினால் அவன் வினைகளை செய்கிறான். அது புத்திபூர்வமாக அபித்திபூர்வமாக வினை தீவினை ஆகிய செய்கின்ற பொழுது அந்த ஆன்மாவோடு உடன் அவன் இருந்து அந்த கணக்கையும் எழுதி கொள்ளுகிறான். இப்படி எல்லாம் கணக்கை எழுதி கொண்ட பின்பு என்ன நிகழ்கிறது என்பதை 38வது கன்னியிலே இருந்து அழகாக கூற தொடங்குகிறார். 38வது கன்னியிலே இருந்து சிவபுரான் ஆன்மாக்களுக்கு வினை பயனை ஊட்டுகின்ற முறைமை அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே எப்படி சொல்லப்படுகிறது? நான் நேராக பொழிப்புரைக்கே செல்கிறேன். நட்டு ஓங்கும் எண்ணிலமை மானுடருக்கே அன்றி உயிர்கள் செய்கின்ற நல்வினை தீவினைகளுக்கு அந்த வினைகளுக்கு ஏற்ப பலனை கொடுப்பது, அந்த வினைகளுக்கு ஏற்ப உடலினை கொடுப்பது, அந்த வினைகளுக்கு ஏற்ப பிறப்பை கொடுப்பது. நட்டு ஓங்கும் எண்ணிலமை மானுடருக்கே அன்றி விளங்குகின்ற இந்த செய்தி மாந்த பிறப்புக்கு மட்டுமே அல்லாமல் எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய், எல்லா உயிர்களுக்கும் இந்த வழக்கில் தான் இருக்கிறது. இது மாந்த பிறப்பிலே வைத்து ஏற்றிச் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர எல்லா உயிர்களுக்கும் இது பொருந்தும். எல்லா உயிர்களும் செய்த நல்வினை தீவினைகளை இறைவன் உடன் இருந்து அறிந்து அந்த வினைகளுக்கு ஏற்ப அங்கே ஒரு பிறப்பை கொடுக்கிறான். ஆகையினாலே தான் சிலந்தியாக இருந்து சிவத்தொண்டு செய்த அந்த சிலந்தியினுடைய ஆன்மாவிலே இருந்து நம்முடைய பெருமான் அங்கே நல்வினை கொடுப்பதற்காக கோச்செங்கச்சூரனாக வந்து அங்கே திருவாவதாரம் செய்யும்படியாக செய்தார் என்று ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம். எனவே எண்ணிலா மண்ணுயிர்க்கும் இந்த வழக்கேயாய், அதிலே கவனிக்க வேண்டும், நம்முடைய சைவத்தின் கண்ணே மானுட பிறப்புதான் முத்தி என்று நாம் சொல்லுதல் இயலாது. கமலை ஞான பிரகாசர் புஷ்ப விதி என்று ஒன்று செஞ்சிருக்கிறார். அந்த புஷ்ப விதியை இடையிலே குறிப்பிடுவார், நம்முடைய பெருமானே உன்னார் யானை முத்தி பெற்றிருக்கிறது, கழுதை முத்தி பெற்றிருக்கிறது, நண்டு முத்தி பெற்றிருக்கிறது, நாரை முத்தி பெற்றிருக்கிறது, கறிக்குருவி முத்தி பெற்றிருக்கிறது, சிலந்தி முத்தி பெற்றிருக்கின்றது, பாம்பு முத்தி பெற்றிருக்கின்றது, கழுகு முத்தி பெற்றிருக்கின்றது. ஆகையினாலே எனக்கு எந்த பிறப்பை வேண்டுமானாலும் கொடு, அப்பிறப்பில் உனக்கு தொண்டு செய்கின்றவனை நினைக்கின்ற பிறப்பை கொடுத்தார் கமல ஞான பிரகாசர். ஆக எந்த பிறப்பிலே இருந்து எந்த உயிர்கள் எதை செய்தாலும் அதை சிவம் ஏற்றுக்கொண்டு முத்தி பேறி தருகிறான். அவன் எல்லா உயிர்களுக்கும் அவன் உண்டாக இருக்கிறான். இதை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பட்டிரத்து சுவாமிகள் திருவிடை மருதன் மும்மொழி கோவில் ஒரு அழகாக சொல்லுகிறார், மகவன பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும், மகவன பல்லுயிர் அனைத்தையும் ஒக்க பார்க்கும். எனவே மாண்டிற்கு மட்டுமன்றி எல்லா உயிர்களுக்கும் இந்த வினை கொள்கை பொருந்தும். எனவே இந்த வழக்கேயாய் முன்னுடைய நாள் என்ன செய்யப்படுகிறது? ஆன்மாவிற்கு முன்னுடைய நாள் வரை நாளின் ஆன்மா என்ன செய்யப்படுகிறது? ஒவ்வொரு முறையும் அது பிறக்கின்ற பொழுது முன்புடைய அந்த ஆன்மாவினுடைய வினைக்கு ஏற்ப பேறு இழவு இன்பமோடு பிணி மூப்பு சாக்காடு என்னும் இவ்வாறும் கருவுள்பட்டது. ஒரு குழந்தை ஒரு உயிர் கருவில் புகுவதற்கு முன்பாகவே அந்த கருவிலே இருக்கின்ற உயிர் எந்த செல்வத்தை பெற வேண்டும், எந்த வறுமை அடைதல் வேண்டும், என்ன இன்பம் தூய்த்தல் வேண்டும், என்ன துன்பத்தை தூய்த்தல் வேண்டும், எப்படி உயர்வு அடைதல் வேண்டும் என்பது கருவில் இருக்கின்ற பொழுதே அங்கே. அதைத்தான் அங்கே பேறு இளவு இன்பமுடு புனி மூப்பு சாக்காடு என்னும் ஆறும் கருவில் பட்டது எழுதப்பட்டது. இப்படி எழுதியிருக்கின்ற அந்த நாளிலே ஒருவன் ஒரு பிறப்பை எடுத்து, உதாரணமாக மானிட பிறப்பை எடுத்து வருகின்ற நாளிலே, நாள் வரை நாளில் உடல் பிரித்து அந்த ஆன்மாவானது அந்த உடலிலே இருந்து, ஒரு மானுடன் தன் உடம்பிலே இருக்கின்ற உயிர் அவனிடம் இருந்து பிரிகின்ற பொழுது என்ன நடக்கிறது அழகா சொல்லி காட்டுகிறார். உடல் பிரிந்து நல்வினைக்கன் வாழ்நாளில் தன்னுடைய தூத உடலினை போக்கி திவ்ய சரீரத்தை அந்த ஆன்மா பெற்று, ஒரு மானுடனானவன் மானுட பிறப்பை எடுத்து நல்வினை செய்திருந்தால் நல்வினைக்கன் வாழ்நாளில் நல்வினையின் அனுபவத்தின் பொருட்டு என்ன செய்யப்படுகிறது, அதற்கு உடல் பிரித்து அதுவரை மானுட பிறப்பாக இருந்த அந்த பூத சார உடம்பை எடுத்து, அந்த பூத உடம்பினை எடுத்துவிட்டு பூதசார உடம்பை கொடுத்து தேவலோகத்துக்கு அனுப்புவார். எப்பொழுதுமே இன்பத்தை அனுபவிப்பதற்கு, துன்பத்தை அனுபவிப்பதற்கு, கர்மத்தை செய்வதற்கு என்று பிறப்பு, அந்த பிறப்புக்கு உள்ள உடல் தன்மை மாறும். இந்த பூத உடம்பு என்பது மாறக்கூடியது, பூதசார உடம்பு என சொல்லக்கூடியது தேவலோகத்திலே சென்று இன்பத்தை தீர்ப்பதற்கு உடையது, நரகத்திலே சென்று துன்பத்தை அனுபவிப்பதற்கு யானனா சரீரம் என்று இருக்கிறது. இதை நம்ம அது ஏன்ங்கிறத பின்னால் அனுபவம் தெரியும். எனவே உடல் பிரிந்து நல்வினைக்கன் வாழ்நாளில் நல்ல அனுபவத்திலே அவன் நல்ல வினைகளை செய்திருந்தால் மாலாய் அயனாகி நீள்நாகர் வாழ்நாடர் கோமுதலாய் பிரம்ம விஷ்ணுக்களாகவும் நாகலோக வாசிகளாகவும் தேவலோக வாசிகளாகவும் அரசர்களாக இந்திரர்களாகவும் வந்த பெரும் பதத்துலே சென்று நானாவிதத்தால் நலம் பெறும் நாள். நல்வினை செய்தால் அதற்கு ஏற்ப உடலினை கொடுத்து அங்கே என்ன செய்வார், அங்கே பதத்திலே வைத்து அவர்களை இன்பம் தூய்க்கும்படி செய்வார். அப்படி இன்பம் தூய்க்கின்ற பொழுது தான் மாள ஒரு அரங்கத்திலே கட்டண முறையிலே இசைக்கச் செய்தி நடக்கிறது. அந்த இசைக்கச்சேரி நடக்கின்ற பொழுது இரண்டு காட்சிகள், 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒன்று, 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் ஒன்று என்று நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஒருவர் கட்டணம் 50 ரூபாய் கட்டணத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்கிறார். அந்த 50 ரூபாய் கட்டணம் அந்த காட்சி அந்த முதல் இது முடிகிற வரைக்கும் தான், அந்த சர்க்கஸ் ஆனாலும் சரி காட்சி ஆனாலும் சரி எந்த அரங்கத்திற்கு ஒரு கட்டணத்திற்கு செலுத்துகின்றானோ அந்த அனுமதி சீட்டு அந்த காட்சி வரைக்கும் தான். இதே போல ஒரு இன்பத்தை தூய்ப்பதும் துன்பத்தை தூய்ப்பதும் அந்த வினையின் அளவு வரைக்கும் தான். தேவலோகத்தை சென்று வினையினை அனுபவித்த அங்கே இன்பத்தை தூய்க்கின்ற பொழுது அந்த வினையின் அளவானது அங்கே குறைந்து விட்டது என சொன்னார். வினையின் அளவு குறைந்து விட்டதுன்னு சொன்னா உடனே கீழே தள்ளிடுவார் சுவாமி. கீழே தள்ளிட்டு என்ன பண்ணார், திடீர் துன்பத்தை அனுபவிக்க போ என்று மாற்றி விடுவார். அதான் ரொம்ப இது இன்பத்தையும் அனுபவிச்சாகணும் துன்பத்தையும் அனுபவிச்சாகணும், இது பொன்விலங்கு அது இரும்பு விலங்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ஆகையினால என்ன செய்வார், தான்மால அந்த இன்ப நிகழ்ச்சிக்குரிய கால எல்லை முடிந்ததும் வெற்றி கடும்போர் வேகத்துடன் வந்து வற்றி வெற்றி பொருந்திய யமனுடைய தூதர்கள் யமபடர்கள் விரைவாக வந்து அவன் அதுவரை கொண்டிருந்த உடம்பினை போக்கி என்ன செய்வார், யாதனா சரீரம் என நரகத்துக்கு கூட்டு போனோம், யாதனா சரீரத்தை கொடுத்து பிடித்து இழுத்து தம் வெங்குருவின் பால் காட்ட அந்த யமபடர்கள் அவனுக்கு யாதனா சரீரத்தை கொடுத்து யமதர்மன் முன்பாக கொண்டு போய் நிறுத்தி வைப்பார்கள். அவன் யமதர்மன், யமதர்மன் தர்மன் என்று ஏன் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கு ஆயுள் எதுவரை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஒரு நொடி பொழுது கூட முன்னேயும் சென்று உயிரை எடுக்க மாட்டான், ஒரு நொடி பொழுது கூட தாமதிக்கவும் மாட்டான். இரண்டாவது அந்த வினைக்கு ஏற்ற பயனை சரியாக கொடுப்பான், தர்மத்தை கடைபிடிக்கிறான், அதனால தான் யம தர்மன் என்று பெயர். அப்படி யமதர்மன் அப்படி செய்கின்ற பொழுது அவன் காக்கின்ற அந்த தர்மம் தான் அவனை காக்கும். அவன் கடைபிடிக்கின்ற தர்மம் தான் அவனை காக்கிறது. யமன் எப்படி அமர்ந்திருக்கிறான்? சிம்மாசனம். சிம்மாசனத்தின் கீழே நெருப்பு ஆறு போய் கொண்டிருக்கும். சிம்மாசனத்தின் மேலே மேறு மலையினை ஒரு குதிரை முடியிலே கட்டி தூக்கி இருப்பார்கள். மேறு மலையினை ஒரு குதிரை ஒரு முடி தாங்கிக் கொண்டிருக்கிறது. கீழே நெருப்பாறு இருக்கிறது. மேலே இருக்கின்ற தொங்குகின்ற மேறு மலையை குதிரை முடிக்கு தாங்கக்கூடிய பலம் இவன் கடைபிடிக்கின்ற தர்மம் தான் பலம். தர்மத்தில் பிசகினால் முடி அருந்து மலை இவன் மேல் விழும், சிம்மாசனம் கவிழும், கீழே நெருப்பாறு போய் விழுந்து விடுவான். அப்போ அந்த யமன் வந்து எப்படி தர்மத்தை கடைபிடிக்கிறான் என்று இந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தம் வெங்குருவின் பால் காட்ட, இப்படிப்பட்ட அவனையெல்லாம் நாம் யமனை கொடியவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால தான் வெங்குரு அந்த பழியை போக்கிக் கொள்வதற்காக தான் சீர்காழியிலே வந்து தவம் செய்தார். அதனால தான் சீர்காழிக்கு வெங்குரு என்ற பெயர் உண்டு, 12 பேர்களிலே ஒன்று. எனவே தர்மராஜன் முன்னே கொண்டு விழுவார்கள். முன்னே சென்று போன உடனே என்ன செய்வார்? அழகாக கேட்பார். பள்ளிக்கூடம் திறக்கும். பள்ளிக்கூடம் திறந்த உடனே எல்லா பிள்ளைகளும் 6வது வகுப்பிலிருந்து 7வது வகுப்பு போவான். அங்க பெயரான மாணவனை பார்த்து ஆசிரியர் கேட்பா, ஏண்டா நீ இன்னும் படிச்சு ஒப்பேர் இல்லையா அப்படி கேட்பார். இறக்கப்படுவார். இதே மாதிரி குற்றத்தை செய்து கொண்டே இருக்கின்ற ஒருவனை பார்த்து திரும்ப திரும்ப வருகிற அந்த குற்றவாளியை பார்த்து நீதி கேட்பார். ஏண்டா இத்தனை தடவை உன்னை தண்டிச்சு நீ இன்னும் திருந்தலையா அப்படி கேட்பார். இதே போலத்தான் யமதர்மன் கேட்பானா, எத்தனை தடவைடா என் கையில அகப்படுற, இன்னும் பிரவாமியாகிய முக்தி பேரு இன்னும் நீ பிறகு இல்லையா என்று யமன் இறக்கப்பட்டு கேட்பானா? இப்ப நினைச்சு பாருங்க, யமன் நல்லவனா தீயவனா என்று. பாவி பிறவாமை இற்றைக்கும் இல்லையோ என எடுத்து நல்லதோ இன்சொல் சொல்லி. அட பாவி, இதுவரைக்கும் அந்த சிவத்தை அடைவதற்கு ஒரு குருவினை பெற்று சொல்லி நல்லதோ இன்சொல் சொல்லி நல்ல ஒப்பற்ற இனிய மொழிகளை சொல்லி இரக்கத்தோடு சொல்லி நடுவாக தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற கணக்கின்படி அவனுக்கு நல்வினை தீவினையினுடைய பயனை ஊட்டுவதற்காக அவன் பண்றான். அப்படி பண்ணுகின்ற பொழுது அழகாக வெய்துற்றிவர் செய்திக்கு தக்க, உடனே பக்கத்திலே இருக்கின்ற யம தூதர்களை பார்த்து யம தர்மன், வெய்துற்று இவன் செய்திக்கு தக்க செயல் உறுத்துவீர் என்று உரைக்க, இவன் வினைக்கு ஏற்ப பலனை ஊட்டுங்கள் என்று யமதர்மன் தன்னுடைய தூதர்களை அனுப்பிவிடுவான். உடனே யமதர்மன் கூறிய உடனே அங்கிருக்கிற தூதர்கள் விடை கொண்டு அப்படியே செய்கிறோம் என சொல்லி அவனை விடை கொண்டு அழைத்து சென்று மையெல்லரும் மயக்கத்தை தருகின்ற நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அழகாக அங்கே சொல்லி காட்டார். அங்கே கொண்டு போய் என்னெல்லாம் நடக்கிறது என்று அங்கே சொல்லி காட்டார். இறைவனது படைப்பிலே சொர்க்க பூமியும் உண்டு, நரகமும் இருக்கிறது. ஏன் சொர்க்கத்தை படைத்த பெருமான் உயிர்களுக்கு துன்பத்தை தருகின்ற நரகத்தை படைத்தான் என்றால் சொல்லப்படுகிறது. நல்ல அரசனது கட்டளையினை பின்பற்றி நடந்து அவன் மேன்மையுற்றால் அவனுக்கு பரிசும் பாராட்டும் கொடுத்து கௌரவப்படுத்துவார். தன்னுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத முரண்பட்டு நடந்தால் தண்டித்து சிறைச்சாலையிலும் போடுவான். இதே போலத்தான் இந்த கருத்தைத்தான் திருமந்திரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, சிவஞான சித்தியாரிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. மறைகள் ஈசன் சொல் அச்சொல்வாரா உயிரை வைக்கும் சிறைகள் நேமா நிறையம் இட்டவணி செய்வோர் செல்வத்தோடு உறையும் மாபதிகள் உம்பர் உலகங்கள் யோனிக்கெல்லாம் இறைவன் ஆணையிலும் இன்ப துன்பங்கள் இணைவதாகும். ஆகையினாலே கல்விக்கூடங்கள் அனைச்சாளர்கள் வைத்த அரசனும் சிறைச்சாலை வைத்திருப்பான். ஏன்? அவன் நல்வழி வாராதவர்கள். இதை அழகாக திருமந்திரத்தில் சொல்லி காட்டப்படுகிறது. நெறியை படைத்தான், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நம்முடைய பரம்பொருளானவர் நெறியை படைத்திருக்கிறான். நெறியில் படைத்தான், நெறிஞ்சு முளையும் படைச்சிட்டான். நெறியில் வலிமில் நெறிஞ்சில் வாயும், நெறியிலே இருந்து தப்பிவிட்டால் நெறிஞ்சு முளை கொண்டு அவன் என்ன செய்வான்? அல்ல நடக்கும்படி செய்து விடுவான். ஏன்? தக்கனது யாகத்திலே கலந்து கொண்ட காரணத்தினாலே தானே அங்கே அசுரர்களை விட்டு தேவர்களுக்கு துன்புறுத்தல்களை கொடுக்க முடியாத செய்தார். இதை பிரம்மனே சொல்லுகிறான், நாம் செய்த தீவினையின் காரணத்தால் இறைவன் நமக்கு இப்படி துன்பத்தை ஊட்டினான். இவரலும் இகலும் என்று யாருக்கு ஓர் பெற்றிதாகி அவர் அவர் வினைகள் நாடி அதற்படு பயனை நல்கும் சிவனை நாம் வெறுத்தல் குற்றம். சிறந்த நோன்பு இயற்றிடாதே தவறு செய்தனம் என தன்னை நோவதே தக்கதென்றார். ஆகினாலே நெறியை படைத்தான், நெறிஞ்சில் படைத்தான், நெறியின் வழியில் நெறிஞ்சில் பாயும், நெறியில் வழுவாது உலகம் எங்க வல்லார்க்கு நெறியின் நெறிஞ்சில் முள் பாய இல்லாதே. நல்ல வழியிலே செல்கின்றவன் காலிலேயே நெறிஞ்சில் முள் குத்துகிறது என கேட்கிறார். ஆகையினாலே இப்படி சென்று நரகத்திலே சென்று சேர்க்கிறார்கள்.